نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذ يرفع إبراهيم القواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا إنك أنت السميع العليم، ربنا واجعلنا مسلمين لك ومن ذريتنا أمة مسلمة لك، وأرنا مناسكنا وتب علينا إنك أنت التواب الرحيم. كريتكم يا الله من الياربي. الحمد لله ترد الله من الياربي ترد سورة البقرة ودية وريوري نام بارت ورغيرو إن شاء الله هنجر موتي يلوتي يراوذ وسلم موتي يلوتي يتاوذ وسلم ودية ஒரு சிறிய விளக்கங்களை பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து அல்லாஹு தஆலா எந்த நபியை பற்றி பேசி வருகிறார்? இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுடைய தூதர்களில் மிகவும் ஒரு அல்லாஹுவிடத்தில் நெருக்கம் பெற்ற தூதர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹு தஆலா அவர்களை தன்னுடைய கலீல், உற்ற நண்பராக எடுத்துக்கொண்டார். பல சோதனைகளை கொண்டு அல்லாஹு தஆலா அவர்களை சோதித்த போது அந்த எல்லா சோதனைகளிலும் அல்லாஹ் விரும்பியபடி நடந்து கொண்டார்கள். ஆகவே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இமாம் என்ற ஒரு தகுதியை கொடுத்தார். அதற்கு பிறகு அல்லாஹுடைய விருப்பத்தையே தனது விருப்பமாக ஆக்கிக்கொண்டு அல்லாஹுடைய விருப்பத்திற்காக தான் விரும்பிய நேசித்த அனைத்தையும் அர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு பெரிய தியாகத்தை அவர்கள் செய்த போது அல்லாஹு தஆலா அவர்களை தன்னுடைய ஹலீல், உற்ற நண்பராக எடுத்துக்கொண்டார். அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மனைவி ஹாஜர் அவர்களையும் தங்களுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மக்காவிலே கொண்டு வந்து தங்க வைத்திருந்தார்கள். அவர்கள் அங்கே தங்க வைத்த போது காபத்துல்லா, அல்லாஹுடைய வீடாகிய அந்த காபா, அது இப்போது நான் பார்க்கின்ற கட்டடமாக இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பூமியிலே இறக்கப்பட்ட போது அவர்கள் அல்லாஹுவை வணங்குவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில அறிவிப்புகளின்படி மலக்குகளின் மூலமாக அல்லது சில அறிவிப்புகளின்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிட்டு அந்த காபத்துல்லா, அல்லாஹுடைய வீட்டை கட்டும்படியாக அல்லாஹ் கட்டளையிட்டதாக நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த காலத்திலே வெள்ள பிரளயம் ஏற்பட்ட போது, மக்கள் எல்லாம் வெள்ளத்தால் அழிக்கப்பட்ட போது அல்லாஹுடைய வீடு உயர்த்தப்பட்டு விட்டது. அந்த இடம் கொஞ்சம் மேடாக மட்டுமே இருந்தது. பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பின்னால் வந்த நபிமார்கள் எல்லாம் அந்த மேட்டை சுற்றிதான் தவாப் செய்திருக்கிறார்கள், வணங்கி வந்திருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் கட்டளையிடுகின்றார், நீங்களும் உங்களது மகனாரும் சேர்ந்து எனது வீட்டை அதனுடைய அஸ்திவாரத்தை உயர்த்தி எழுப்பி நீங்கள் அந்த வீட்டை முழுமைப்படுத்துங்கள் என்று. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதல் முதல்ல தன்னுடைய மனைவியையும் பிறகு மனைவியையும் அவருடைய குழந்தையை கொண்டு வருகிறார்கள். அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. அப்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குழந்தையாக இருக்கிறார்கள். அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கிருந்து திரும்பி விடுகிறார்கள். எத்தனை நாட்கள் தங்கினார்களோ ஒரு சில நாட்கள் அல்லது அதைவிட குறைவாக தங்கிவிட்டு தங்களது மனைவியும் பிள்ளையும் விட்டுவிட்டு அவர்கள் திரும்ப பாலஸ்தீனத்திற்கு திரும்பி விடுகிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வின் குணத்திலிருந்து அவர்களுக்கு கனவு காட்டப்படுகிறது. தனது குழந்தையாகிய இஸ்மாயிலை தனது கையால் அறுத்து பலியிடுவதாக அந்த கனவை நிறைவேற்றுவதற்காக வருகிறார்கள். தனது மனைவியிடத்திலே சொல்கிறார்கள், குழந்தையை அலங்கரித்து என்னோடு அனுப்பி என்பதாக. அந்த குழந்தையை அழைத்து செல்லும் போது அந்த குழந்தையிடத்திலே பேசுகிறார்கள், மகனே நான் உன்னை அறுப்பதாக கனவு பார்க்கிறேன். ஓடி ஆடி விளையாடக்கூடிய பருவம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதாவது 7-10 வயதிற்குள் உள்ள அந்த பருவம். அந்த கனவை கேட்ட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யா அபத்தி ஃபஅல் மா துஉமா ஸதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன். தந்தையே உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்கள் நிறைவேற்றுங்கள், பொறுமையாளர்களில் ஒருவராக நீங்கள் என்னை காண்பீர்கள் என்று கூறி தான் அறுத்து பழிடுவதற்கு தன்னையே அற்புதம் தன்னையே முன்வைத்தார்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதுக்கு கொண்டு போய் அவர்களை கிடத்தியதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கிறார். வநாதைனா ஐயா இப்ராஹிம் கத் ஸத்தக்த ருபியா, இப்ராஹிமே நீங்கள் கனவை உண்மையாக நிகழ்த்தி காட்டுவதற்கு நீங்கள் தயாராகிவிட்டீர்கள், அல்லாஹு தஆலா உங்களுக்கு நற்கூலி கொடுப்பார் என்று கூறி வஃபதைனாஹு பிதிப்ஹின் அஸீம், இஸ்மாயிலுக்கு பகரமாக ஒரு கொழுத்த ஆட்டை நீங்கள் குர்பானை கொடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளை பிறப்பிக்கிறார். இது இரண்டாவது சந்திப்பு. பிறகு மூன்றாவது முறை சந்திக்க வருகிறார்கள். அதற்குள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு திருமணம் முடிந்து விடுகிறது. அந்த நேரத்தில் அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்திற்கு வந்தபோது அங்கே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கவில்லை. அப்போது வீட்டில் இருந்த அந்த பெண்மணியிடத்திலே கேட்கிறார்கள், எங்கே இஸ்மாயில் என்பதாக. அவர் வேட்டைக்கு சென்றிருக்கிறார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த உணவு உஜீவனம் என்பது வேட்டையாடி உண்பதாக இருந்தது, வேட்டைக்கு சென்றிருக்கிறார் என்று சொன்னார். அப்போது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்று கேட்டபோது அப்போது அந்த பெண்மணி சொல்கிறார்கள், வாழ்க்கை எல்லாம் நெருக்கடியிலே கழிகிறது, ஒரே பிரச்சனையாக இருக்கிறது, வறுமையாக இருக்கிறது என்று தங்களது வாழ்க்கையின் அந்த ஒரு கஷ்ட நிலையை வர்ணிக்கிறார். அதை கேட்டுவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சரி இஸ்மாயில் வருவாரேயானால் வீட்டின் நிலப்படியை மாற்றிக்கொள்ளும்படி ஒரு பெரியவர் சொன்னதாக சொல்லிவிடு என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு விடுகிறார்கள். மகனை சந்திக்கவில்லை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கே வந்தபோது அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உணர்த்தப்பட்டதா அல்லது அவர்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் கேட்கிறார்கள். இங்கு யாராவது புதிய நபர் ஒருவர் வந்தாரா என்று கேட்கும்போது, ஆம் ஒரு வயோதிக மனிதர் வந்தார். உடனே கேட்கிறார்கள், அவர் ஏதாவது சொன்னாரா? ஆம் அவர் சொன்னார். என்ன சொன்னார்? வீட்டின் நிலப்படியை மாற்றும்படி சொன்னார். அப்படி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உடனடியாக என்ன சொன்னார்கள், ஆம் வீட்டின் நிலப்படி என்பவர் பெண் தான், உன்னை தராப்படும்படி எனது தந்தை கூறியிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு நீ உனது குடும்பத்தாரோடு சேர்ந்து அங்கே சென்றுவிடு என்று அனுப்பி வைத்தார்கள். அதற்கு பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கே அந்த ஜுல்ஹும் கிளையாளர்களுடைய தலைவருடைய ஒரு பெண்மணியை, அதாவது மகனை மனம் முடிக்கிறார்கள். அப்போ அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் திரும்ப சில காலம் கழித்து அங்கே வருகிறார்கள். அங்கே வந்தபோது அது வீட்டில் இருந்து விசாரிக்கிறார்கள். அப்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலே வேட்டைக்காக சென்றிருக்கிறார்கள். அப்போது அந்த பெண்ணிடத்தில் விசாரிக்கிறார்கள், என்ன செய்தி, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், குடும்பம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று. அப்போது அந்த பெண்மணி, அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வின் அல்லாஹ் நல்லபடியாக இருக்கிறோம், அல்ஹம்துலில்லா என்று அல்லாஹுவை புகழ்ந்து தன்னுடைய அந்த வறுமை நிலையை கஷ்ட நிலையை காட்டிக்கொள்ளாமல் அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்தியவராக, அல்லாஹுவிற்கு தஹ்மீத், அல்லாஹுவை புகழ்ந்தவராக பதில் கூறினார். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு பிடித்து விட்டது. அப்போது சொன்னார்கள், இஸ்மாயில் வந்தால் ஒரு பெரியவர் கூறியதாக நீ சொல்லிவிடு, வீட்டின் நிலப்படியை தக்க வைத்துக் கொள். அதே போல சென்று விடுகிறார்கள். இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் வருகிறார்கள், கேட்கிறார்கள், யாராவது வந்தார்களா? ஆ, வந்தார் ஒரு பெரியவர். என்ன சொன்னார்? வீட்டின் நிலப்படியை தக்க வைத்துக் கொண்டு பிடி சொன்னார். ஆ, வந்தவரின் தந்தை வீட்டின் நிலப்படி நீ நான் உன்னை நான் வைத்துக் கொள்ளும்படி எனது தந்தை எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று கூறுகிறார். சரி, அப்புறம் அமைப்பு இந்த சம்பவத்துக்குள்ள போயிட வேணாம், போயிட்டு அது ஒரு தனி வழக்கம், கணவன் மனைவி பயானாக போயிடும். அடுத்ததாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளை வருகிறது. அப்ப ஏற்புடைய நாலு வருகை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய வருகை நிகழ்ந்து பாலஸ்தீனத்திலிருந்து மக்கா வரை. அடுத்து ஐந்தாவது முறையாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கட்டளை வருகிறது, இப்ராஹிமே நீங்கள் உங்களது மகனாரோடு இஸ்மாயிலோடு சேர்ந்து காபாவை உயர்த்தி கட்டுங்கள் என்று. அப்போது கேட்கிறார்கள், அல்லாஹ்வே நான் அது எங்கு இருக்கிறது என்று அறிய மாட்டேனே என்று சொன்னபோது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அதற்கு அவர்களுக்கு அடையாளத்தை காட்டுகிறார். ஒரு மேகத்தை அனுப்பி அந்த மேகத்தை நிழலிடச் செய்து அந்த காபத்துல்லா இருந்த அந்த இடத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டிக் கொடுக்கிறார். அதிகமான அறிவிப்பாளர்கள் முஹத்தீஸுகள் முஃபஸ்ஸிர்களுடைய அறிவிப்புகளிலிருந்து ஐந்து மலைகளிலிருந்து கற்கள் கொண்டு வரப்பட்டு, ஒன்று ஹிரா மலை, அதுபோன்று ஜபல் அபீர் குபரி, பிறகு லுப்ரானிலே உள்ள ஒரு பிரசித்தி பெற்ற மலை, பிறகு தூர்சியா மலை, இன்னும் ஒரு மலை. இந்த ஐந்து மலைகளில் இருந்து கற்கள் கொண்டு வரப்பட்டு காபத்துல்லா கட்டப்படுகிறது. அப்போ அந்த காபத்துல்லாவை கட்டி முடிக்கின்ற அந்த தருவாயிலே இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அந்த துஆவை அல்லாஹு தஆலா இங்கே விசேஷமாக குறிப்பிடுகின்றார். وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ إِبْرَاهِيمُ الْبَيْتَ اللَّهُ هُوَ இறையாலயத்தின் அந்த அஸ்திவாரங்களை உயர்த்தியபோது அந்த நேரத்தை நீங்கள் நினைவுகூருங்கள். இஸ்மாயிலும் அவருக்கு துணையாக இருந்த போது அவரும் அந்த கட்டுமான பணியிலே உதவி செய்தவராக இப்ராஹிம் இப்ராஹிமுக்கு இருந்த போது அந்த நேரத்தை நபியே நீங்கள் நினைவு கூறுங்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இரண்டாவது முறையாக அவருடைய வீடு அல்லாஹ்வுடைய அந்த இல்லம் கட்டப்பட்ட அந்த நிகழ்ச்சியை இங்கே சுருக்கமாக சொல்கிறார். அதாவது இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் என்ன புரிய வேண்டும் என்றால், அதிகமான அதாவது மார்க்க அறிஞர்கள் எப்போது ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இறக்கப்பட்டார்களோ அப்போது இருந்து காபத்துல்லா அங்கே காபத்துல்லா கட்டப்பட்டு விட்டது. இப்ராஹிம் அதாவது ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தான் காபத்துல்லாவை முதலில் கட்டியவர்கள் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். அப்ப இந்த வசனத்திலே சொல்லப்பட்டது இரண்டாவது முறையாக இப்ராஹிம் அலைஹி ஸலாம் காபத்துல்லாவுடைய இந்த அஸ்திவாரத்தின் மீது அல்லாஹ் காட்டிய அடையாளத்துப்படி உயர்த்தி எழுப்பினார்கள் என்று கூறுகிறார்கள். ஒரு சில அறிஞர்கள் மட்டும் அதை மறுத்து இல்லை, முதலாவதாக காபாவை கட்டியவர்களே இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் தான் என்று சொல்கிறார்கள். ஆனால் அது அவ்வளவு ஏற்கத்தக்க கருத்தாக இல்லை. சரி, அப்ப நம்முடைய படிப்பினைக்குரிய விஷயம் இங்கே என்னவென்றால், ஒரு நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் ஒன்றுக்கு பின் ஒன்றாக எத்தனை சோதனைகளை சந்தித்துக் கொண்டே வருகிறார்கள் அல்லாஹ்வின் விஷயத்திலே. எந்த ஒரு நிலையிலும் சரிப்படையாமல் சோர்வடைந்து விடாமல் மௌத்து வரை அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற விஷயத்தில் ஒரே கொள்கையிலே அந்த ஒரே திசையை நோக்கி அவர்கள் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். தனது அந்த இறை பயணத்தில் வரக்கூடிய எந்த ஒரு இடையூறையும் தான் தளர்ந்து விடுவதற்கோ சோர்ந்து விடுவதற்கோ காரணமாக அவர்கள் ஆக்கவில்லை. தனது இறுதி மூச்சு வரை வயோதிகத்தின் அந்த நேரத்தில் கூட கடைசி வரை அல்லாஹ்வின் கட்டளையை நிறைவேற்றுவதிலே அவர்கள் நிலை கொண்டிருந்தார்கள். சுட்டி காட்டுகின்றார் அந்த இப்ராஹிம் காபத்துல்லாஹை உயர்த்தி கட்டிய அந்த நேரத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கும் போது அவர்களுக்கு வயது 100 எட்டி விடுகிறது. அதற்கு பிறகு எவ்வளவு முதிய பருவத்திற்கு அவர்கள் சென்று விடுகிறார். பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடித்து வாலிபராக இருந்த அந்த பருவத்திலே வந்து காபத்துல்லாஹை கட்டக்கூடிய ஒரு நிலை என்றால் அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வயது எவ்வளவு உயர்ந்ததாக அதிகமானதாக இருந்திருக்கும். அப்படி இருந்தும் கூட அல்லாஹின் கட்டளைப்படி அந்த கற்களை கொண்டு வந்து தானும் தனது மகனும் சுமந்து அல்லாஹுடைய வீட்டை கட்டி விடுகிறார்கள். இவ்வளவு உயர்ந்த ஒரு நபி, அல்லாஹிற்காக வந்து இவ்வளவு தியானங்களை செய்த அந்த நபி, இப்படிப்பட்ட ஒரு சிறந்த அமலை மஸ்ஜிது கட்டுவதே சிறப்பு. அதிலும் மஸ்ஜிதுகளிலேயே முதல் மஸ்ஜிதாகிய அந்த காபத்துல்லாஹை புதுப்பித்து கட்டுவது என்றால், அல்லாஹுடைய காபாவை கட்டுவது என்றால் எவ்வளவு சிறப்பிற்குரிய பணியாக இருக்கும். இனி உலகத்தில் வரக்கூடிய அத்தனை முஸ்லிம்களும் அங்கே ஹஜ் செய்ய வருவார்கள், தவாப் செய்ய வருவார்கள், அங்கே அல்லாஹுவை வணங்க வருவார்கள் என்றால் அந்த மஸ்ஜிதுடைய சிறப்பு அல்லாஹிடத்தில் எவ்வளவு இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பணி தனக்கு கிடைக்கப்பட்டதை நினைத்து அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெருமை கொண்டார்களா இல்லை? என்ன செய்கிறார்கள்? ரப்பனா, எங்கள் இறைவா, எங்கள் புறத்திலிருந்து நீ இதை ஏற்றுக்கொள்வாயாக. இதுதான் ஒரு உண்மையான முஸ்லிம், அல்லாஹுவை புரிந்து கொண்ட அல்லாஹுவின் உண்மையான ஒரு அடியானுடைய நிலைப்பாடாக இருக்கும். தனது அமலை எந்த ஒரு தருணத்திலும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் அவன் பெரிதாக மதித்து விட மாட்டான். தான் செய்யக்கூடிய அமல் எதையும் பெரிதாக மதித்து விட மாட்டான். நான் யார் தெரியுமா, எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு செய்து வைக்கிறேன் தெரியுமா, எப்படிப்பட்ட தியாகம் செய்து வைக்கிறேன் தெரியுமா, என்னுடைய பங்களிப்பு என்ன தெரியுமா என்று ஒரு நாளும் அவன் தற்பொழுதே பேச மாட்டான். தான் செய்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அருளால் செய்யப்பட்டவை, எனது திறமையால் அல்ல என்று உணரக்கூடியவன் தான் உண்மையில் அல்லாஹ்வுடைய ஆமல். ரஹிமான் என்ன சொன்னார்கள், ஓமா தௌஃபீதி இல்லா பில்லாஹ், நாங்கள் நன்மை செய்வது உன்னை கொண்டே தவிர இல்லை, நாங்கள் நன்மை செய்வதும் உனது அருளை கொண்டே தவிர இல்லை. இல்லா பில்லாஹ், பாவத்திலிருந்து தப்ப முடியாது, நன்மைகள் செய்ய ஆற்றல் பெற முடியாது, அல்லாஹுவை கொண்டே தவிர. அப்ப ஒவ்வொரு நபிமார்களும் இந்த விஷயத்தை தான் உணர்ந்தார்கள். அதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உருள் அழுதும் என்ற அந்த உயர்ந்த வீரமிக்க 5 நபிமார்களிலே ஒரு குறிப்பிடத்தக்க இடத்தை உடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த விஷயத்திலே மிக தெளிவாக இருந்தார்கள். அல்லாஹ் தன்னை இப்ராஹிமாக சரீராக ஆக்கியதும் இமாமாக ஆக்கியதும் தனக்கு இப்படிப்பட்ட ஒரு நர்பாட்சியத்தை கொடுத்ததும் இது அல்லாஹுவின் புறத்திலிருந்துதான். அல்லாஹுவே எங்கள் இறைவா, எங்களிடமிருந்து இந்த அமலை நீ ஏற்றுக்கொள்வாயாக. சரி, இப்படி கூறிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அடுத்து அல்லாஹுவை எப்படி புகழ்ந்து கெஞ்சுகிறார்கள், நிச்சயமாக நீதான், நிச்சயமாக நீதான் நன்கு கேட்கக்கூடியவன், அல் அலீம் நன்கறிந்தவன். அப்ப அல்லாஹ்விடத்திலே துஆக்கள் கேட்கப்பட்டதற்கு பிறகு அந்த துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு காரணமாக இருப்பது என்ன? அல்லாஹ்வை புகழ்வது. துஆ கேட்பதற்கு முன்பும் அல்லாஹ்வை புகழ்வது, துஆ கேட்கப்பட்டதற்கு பிறகும் அல்லாஹ்வை புகழ்வது. அதாவது அல்லாஹ்வுடைய கண்ணியத்திற்குரிய அந்த அழகிய திருநாமங்களில் இருந்து அந்தந்த துஆவுக்கு ஏற்ப ஒரு திருநாமத்தை, ஒரு திருப்பெயரை தேர்ந்தெடுத்து அல்லாஹ்வை புகழும். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இதற்கு முன்னால் அவர்கள் கேட்ட துஆ, இப்போது அவர்கள் கேட்ட துஆ, இந்த துஆ இருக்கிறது, ரப்பனா தக்கப்பல் மின்னா, யல்லா எங்களிடமிருந்து இந்த ஒரு அமலை ஏற்றுக்கொள். அப்ப நாம் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும் நாம் அல்லாஹ்விடத்திலே குறைகிறோம்.
இப்படி அல்ல செஞ்சிருந்த அமல அவ்வளவு புரிஞ்சு போச்சு. இனி நமக்கு இந்த அமலுக்கு என்ன சம்பந்தம் என்று ஒரு மூமின் இருந்து விட மாட்டான். மறுமையில் இந்த அமலுக்குரிய நற்கூலியை எதிர்பார்க்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு மூமினும் ஒரு அமலை எப்படி நெருங்குவான் என்றால், இது ரொம்ப முக்கியமான விஷயம் தொடர்பாக ஏனென்றால் நாம் என்ன நிலைப்பாட்டில் என்ன நிலையை இருக்கிறோம் என்பதை நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். நபிமார்களுடைய விவாதத்துகள் எப்படி இருந்ததாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார் என்றால், அந்த விவாதத்தை நெருங்கும் போது அந்த விவாதத்தை செய்ய நெருங்கும் போது பயந்தவர்களாக, எதை பயந்தவர்களாக, அல்லாஹை பயந்தவர்களாக, நரகத்தில் அல்லாஹ்வின் தண்டனையை பயந்தவர்களாக அதுபோன்று அல்லாஹ்விடம் ஆசை வைத்தவர்களாக, எதை ஆசை வைத்தவர்களாக, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை. அப்ப ஒவ்வொரு அமலை செய்ய போகும் போதும் நபிமார்கள் இந்த ஒரு மனநிலையில் தான் அந்த அமலை செய்ய நெருங்கினார்கள். இதே மனநிலையில் தான் அவர்களுடைய இபாதத்து இருந்தது. இதே மனநிலையில் தான் அவர்கள் தங்களுடைய இபாதத்தை முடிப்பார்கள் என்று உள்ளத்தால் பயந்து கொண்டிருக்கின்ற, உள்ளத்தால் அஞ்சிக் கொண்டிருக்கின்ற மக்களாக அவர்கள் இருந்தார்கள். நபிமார்களுடைய இபாதத்தை பற்றி அல்லாஹ்வுக்கு ஆனா சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ் தான் அவர்களுடைய இபாதத். அப்ப இப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை பெற்ற அந்த நபிமார்கள் இவ்வளவு அழகாக அல்லாஹ்வை இபாதத்து செய்வதற்கு பிறகும் இப்படிப்பட்ட ஒரு நற்பாக்கியத்தை பெற்ற அந்த நபிமார்கள் இபாதத்து செய்யப்பட்டதற்கு பிறகு, இபாதத்து செய்யப்பட்டதற்கு பிறகு, அந்த இபாதத்தை அவர்கள் செய்ததற்கு பிறகு எப்படி தலைபுரிந்தார்கள், எப்படி பணிந்தார்கள் அல்லாவிடத்திலே, இந்த அமலை நீ ஏற்றுக்கொள், இந்த அமலை நீ ஏற்றுக்கொள் என்று இபாதத்திற்கு முன்பு எப்படி பணித்தவர்களாக இருந்தார்களோ அது போன்று இபாதத்து செய்ததற்கு பிறகும் பணித்தவர்களாகவே இருந்தார்கள். தனது இபாதத்தை நினைத்து பார்த்து எந்த ஒரு நபியும் பெருமை கொண்டதே இல்லை, தனது இபாதத்தை ஒரு பெரிதாக அவர்கள் நினைத்ததே இல்லை. இதற்கு பெரிய ஒரு ஆதாரம் என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹந்தக் யுத்தத்திலே அகல் தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் அன்சாரிகள் அவர்கள் ஒரு கவிதையை பாடி, அவர்கள் ஒரு கவிதையை பாடி அந்த அகல் தோன்றுவதிலே உற்சாகப்பட்டு தங்களை தாங்களே உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளுடைய அந்த கவிதையோடு சேர்த்து அவர்களும் ஒரு கவிதை சொல்கிறார்கள் அந்த அன்சாரிகளை உற்சாகப்படுத்துவதற்காக. அதில் என்ன சொல்கிறார்கள், லவுலல்லாஹுமா சல்லைனா வமா ஹதைனா வமா தஸத்தனா வமா ஹாஜர்னா, அல்லாஹ்வுடைய அருள் எங்களுக்கு கிடைத்திருக்கவில்லை என்றால் நாங்கள் தொழுதிருக்க முடியாது, நேர்வழி பெற்றிருக்க முடியாது, நாங்கள் தர்மம் செய்திருக்க முடியாது, நாங்கள் ஹிஜ்ரத்து செய்திருக்க முடியாது. யார் சொல்லக்கூடிய வார்த்தை இது, மஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய அருள் எங்களுக்கு கிடைத்திருக்கவில்லை என்றால் எங்களுக்கு நேர்வழியும் கிடைத்திருக்காது, தொழுகையும் கிடைத்திருக்காது, எங்களுக்கு ஹிஜ்ரத்து கிடைத்திருக்காது, நாங்கள் தர்மமும் செய்திருக்க முடியாது. அப்ப நபிமார்கள் எல்லோரும் இப்படித்தான் வந்தார்கள். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய வல்லமையை, அல்லாஹுடைய மகிமையை, அல்லாஹுடைய அந்த கம்பீரத்தை, அல்லாஹுடைய அந்த மாட்சிமையை, அவருடைய அந்த கற்பனை செய்து பார்க்க முடியாத அந்த உயர்வை சரியாக புரிந்து கொள்ளாத பலவீனமான உள்ளவுடைய நாம் என்ன செய்கிறோம், நமது அடுத்து நடக்க வழிபாடு என்பது அந்த இறை தூதர்களுடைய இபாதத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் அவர்களுடைய அந்த லட்சத்தில் ஒன்றை கூட நாம் எட்டியிருக்க முடியாது. லட்சத்தில் அதாவது எண்ணிக்கையில் வேண்டுமானால் சிலர் கூட இருக்கலாம். ஏன்னா சில இணைத்துதர்கள் சில ஆண்டுகளிலே கொல்லப்பட்டு விட்டார்கள். எண்ணிக்கை என்பது வேறு, குவாலிட்டி. அவர்களுடைய அந்த இரண்டு ரக்காத்திலே, அவர்களுடைய இரண்டு ரக்காத்திலே அவர்களுக்கு இருந்த அந்த தத்துவம், அந்த குஷூர், அந்த ஹுவூர், அந்த மன ஓர்மை, வாழ்நாளெல்லாம் தொழுகின்ற அவரது தொழுகையிலே ஒரு நிமிடமாவது அது போன்ற ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டுவிட்டால் மறுமையை வெற்றிக்கு நமக்கு போதுமானது. ஆனால் பார்க்கிறோம் எவ்வளவு பலவீனத்தோடு நமது தொழுகை, நமது மற்ற வழக்க வழிபாடு இருக்கிறது. எவ்வளவுதான் முயற்சி செய்தும், எவ்வளவுதான் முயற்சி செய்தும் தற்பீர கட்டினாலும் சிறிது நேரத்தில் நஷ்டம் இன்பமும் பறந்து விடுகிறது. அந்த அளவுக்கு அல்லாஹை மறந்து அல்லது அல்லாஹுடைய மையத்தில் நமது உள்ளம் ஒரு பலவீனமான நிலையில் இருப்பதை பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய நாம் எவ்வளவு பயப்பட வேண்டும் அல்லாத விஷயத்திலே. ஆனால் இப்போது நடப்பது என்ன, என்ன நிலையிலே இருக்கிறோம்? பெரும்பாலும் அல்லா பாதுகாக்க வேண்டும். செய்வதோ மிக மிக குறைவு, செய்வதோ மிக மிக குறைவு. ஆனால் தான் செய்ததை எண்ணி பெருமைப்படுவதோ மகிழ்ச்சிப்படுவதோ அளவிட முடியாத அளவு, சொல்ல முடியாத அளவிற்கு பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் மன்னிப்பானாக. இதுதான் வித்தியாசம். அந்த மூசந்த அந்த வெற்றிக்கு அந்த இறைத்தூதர்கள் அவர்களின் வழியிலே வந்த அந்த சகாபாக்கள் தலைவர்களுக்கும் இடையில், அவர்களுக்கும் நம்மவர்களுக்கும், நம்மை சேர்ந்த நமது மக்களுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் என்ன? அவர்கள் அவ்வளவு செய்துவிட்டு, அவர்கள் அவ்வளவு செய்துவிட்டு ஒன்றுமே செய்யவில்லை. எல்லாருமே மிக குறைவாக செய்திருக்கிறோம், நீ அதை நிறைவாக்கி ஏற்றுக்கொள் என்று சொல்வார்கள். நமது நிலைப்பாடு என்ன? அற்பமான அளவை செய்துவிட்டு அது பெரிய மழை போட்டு பார்ப்போம். அல்லாவுடைய துணை சுரந்தாக அழைத்து வச்சிருந்த அவர்களுடைய விரல் கடற்பாறையை நசுங்கி இரத்த காயமாகி விடுகிறது. எப்போது இதே அந்தாவுடைய யுத்தத்தில் விரல் நசுங்கி காயப்பட்டு ரத்தம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அல்லாவுடைய துணை சுரந்தாக அழைத்து வச்சிருந்தம் அவ்வளவுதானே. பாதையிலே இது ஒரு பெரிய தியாகம் இல்லையே பிடிச்சிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்கள். அதை ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொண்டு சொல்கிறார்கள். தனது விரலை பார்த்து என்ன விரலே, ஒரு காயம் கொண்டிருக்கிறது, அவ்வளவுதானே. அல்லாவுடைய பாதையில இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இன்னும் எவ்வளவு சாதிக்க வேண்டி இருக்கிறது அல்லாவுக்காக. இன்று என்ன நடக்கிறது என்பதில்லை, ஒரு வேறுமை கூட நாம் அல்லாவுடைய பாதையிலே முழுமையாக சிந்துகிறோமா என்றால் அதிலும் அவ்வளவு குறைவு. கரண்ட் இல்லை, வெயில் காலமாக சொன்னால் தொட முடியவில்லை, வணக்க வழிபாட்டிலே வரவேற்க வந்து விடுகிறது, சோர்வு வந்து விடுகிறது, அவசரம் வந்து விடுகிறது. அல்லாவுடைய சூழல் சுழலாக அழகிவு செல்லம் எங்கேயாவது பார்த்திருக்கிறோமா, படித்திருக்கிறோமா ஹதீஸ்களிலே? மதீனாவுடைய வெயில் காலத்திலே சுருக்கமாக தொடவிட்டார்கள் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். வெயிலின் உஷ்ணம் தாக்க முடியாமல், மண்ணிலே சுஜூது செய்ய முடியாமல், எங்களிலே யாருக்காவது சட்டை இருக்குமே ஆனால் தனது சட்டையில் அந்த கையிலே அல்லது துணியிலே தனது நெற்றியை வைத்துக் கொள்வார். இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுகள் ரொம்ப பேருக்கு அவங்களுக்கு மேலாடை இருக்காது. அப்படி இருந்தாலும் ஒரு பெரிய போர்வையை மேலிருந்து கீழே வழிபடுத்தி இருப்பார்கள். அப்படி இருக்கும்போது கை இருக்குமா இருக்கு, ஜுப்பா அல்லது சட்டை ஏதாவது இருந்திருந்தா கையெழுத்து. அப்ப சில சகாபாக்களுக்கு இருந்தது, அப்படி இருக்கின்ற அந்த சகாபாக்கள் என்ன செய்து கொள்வார்களா? தங்களது அந்த விஞ்சிய துணியை பெரிதாக வைக்கும் பொழுது அதிலே அவர்களுக்கு சுஜூது செய்ய முடிந்தால் சுஜூது செய்வார்களா? மற்ற சகாபாக்களுக்கு அதுவும் இல்லாததால் சுஜூது செய்ய முடியாது. அல்லாஹ் சொல்கிறார், சீமா ஹுப்பி உஜூஹி மின் அஸ்ரி சுஜூத். அப்படிப்பட்ட சுது மனநிலை சரிதா செய்து சரிதா செய்து அவருடைய நெற்றிகள் காய்த்திருக்கும் அதன் அடையாளத்தை நம்பியை நீங்கள் பார்ப்பீர்கள். நமக்கு ஏசி போட்டு கொடுத்து, கார்பெட் போட்டு கொடுத்து, பாய் விரிச்சு கொடுத்து, மொசைக்கு டைல்ஸ் மார்பிள் எல்லாம் போட்டு கொடுத்தாலும் கூட முடிச்சு சரிதா. எப்படி படிப்படையாக சொல்லி காட்டுகிறான், எங்கள் இறைவா எங்களிடமிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக. இந்த ஒரு பணிவை அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், ரசூலுல்லாஹுடைய உம்மத்தாகிய நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிறகு இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹு எப்படி உணர்ந்து புரிந்து புகழ்கிறார்கள், அல்லாஹ் எங்களுடைய இந்த பிரார்த்தனையை நீ கேட்கக்கூடியவன், எனவே நாங்கள் நம்புகிறோம் நீ இதை ஏற்றுக்கொள்வாய் என்று. அல்ல அணியும் நாங்கள் செய்த இந்த செயலையும், இந்த செயலை நாங்கள் எதற்காக செய்தோம் என்ற எங்களுடைய நீயத்தையும் நீ அறிந்தவன் அல்லாஹ். அப்ப சகோதரர்களே, உள்ளத்திலே ஒன்றை மறைத்து வைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே பொய் பேசினால் அல்லாஹுத்தாரா ஏமாந்து விடக்கூடியவன் அல்ல, நமது வார்த்தைகளால் முடிவு செய்து விடக்கூடியவன் அல்ல. ஏன்? அவன் உள்ளங்களின் ரகசியங்களை அறிந்தவன், உள்ளங்களின் எண்ணங்களை அறிந்தவன். இவன் இந்த செயலை எதற்காக செய்தான்? சில நேரங்களில் செயல்கள் பார்ப்பதற்கு நன்மையாக இருக்கும், ஆனால் உள்ளத்தினுடைய எண்ணம் கெட்டுவிட்டதால் அந்த செயல்கள் நன்மையான செயல்களாக இருக்கின்றதிலே தெரிந்தாலும் அந்த அடியாருக்கு தண்டனைக்குரிய செயலாக குர்ஆன் ஓதி குர்ஆனை கட்டுப்படுத்துவர் அடியார் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே கொண்டு வரப்படுவார். அல்லாஹ் கேட்பான், ஞானத்தை எடுத்துக்கூறி அடியாரே நீ என்ன செய்தாய் என்று. அவன் சொல்வான், அடியார் அல்லாஹ்வே நீ எனக்கு குர்ஆனுடைய எளிமை கொடுத்தாய், நான் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் என்று அல்லாஹ் சொல்வான். அல்லாஹ் பாதுகாப்பானாக கருதி பொய் சொல்கிறாய். நீ இதை செய்ததெல்லாம் நீ உட்கால இந்த காரியம் உன்னை பற்றி ஒரு காரி என்று சொல்லப்படுவதற்காகத்தான் செய்தாய் என்று கூறும்போது அல்லாஹ் கட்டளை இடுவான் மலர்களுக்கு, இவனை முகம் குப்பை எடுத்து நடந்துரை செல்வது. செல்வர்கள் வருவா, செல்வத்தை எல்லாம் தர்மம் செய்தவர் வருவா, அல்லாஹின் பாதையை தரவழைத்தவர் வருவா, அல்லாஹ் ஞானத்துகளை எடுத்துக்கூறி கேட்பான் என்ன செய்தாய் என்று. அந்த அடியான் சொல்வான், அல்லாஹ் நீ கொடுத்த செல்வத்தை உனது பாதையிலே தரம் செய்தேன் என்று உனக்காக அல்லாஹ் சொல்வான் பொய் சொல்கிறாய். இல்லை, நீ கொடுத்ததெல்லாம் உன்னை பற்றி பெருமையாக பேசப்படுவதற்காக அப்படி பேசப்பட்டு விட்டது. மலக்குகளுக்கு கட்டளையிடுவான், முகம் குப்பர் நரகத்திலே இழுத்து அந்த மனிதன் தள்ளப்படுவான். அல்லாஹ்வின் பாதையிலே கொல்லப்பட்ட ஒரு ஷஹீத் கொண்டு வரப்படுவான். அல்லாஹ் கேட்பான், அவனுக்கு அல்லாஹ் அந்த நியமத்துகளை எல்லாம் எடுத்துக் கூறி நீ என்ன செய்தாய் இந்த நியமத்திலே. அந்த ஷஹீத் சொல்வார், அல்லாஹ்வே உனக்காக நான் கொல்லப்பட்டேன் உன்னுடைய பாதையிலே என்று. அல்லாஹ் சொல்வான், பொய் சொல்கிறாய், நீ பொய் சொல்கிறாய், உன்னை பற்றி ஒரு வீரன் என்று சொல்லப்படுவதற்காக நீ செய்தாய். அப்படி சொல்லப்பட்டு விட்டது. அவனும் நடந்து வீசி தள்ளப்படுவான். அப்படி ஒவ்வொரு அமல் செய்யக்கூடிய ஒவ்வொரு அந்த ஆவில் ஒவ்வொரு ஆவில் ஒவ்வொரு வணக்கத்தாலே அது எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அல்லாஹுத்தாலா என் எண்ணத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறான். நான் கூறுவதை கேட்பவர் மட்டுமல்ல, என் உள்ளத்தையும் என் செயல்களையும் அவன் கவனித்து அறிந்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு ஒரு அடியான் ஒரு அமலை செய்ய வேண்டும். அப்ப அல்லாஹ் உணர்ந்து அவனுடைய அழகிய திருப்பெயர்களிலே இரண்டு முக்கியமான அந்த பெயர்களை கூறி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவை புகழ்ந்து தன்னுடைய துஆவை அங்கே அல்லாஹுவுக்கு முன்னால் வைக்கிறார்கள். அமலை செய்து முடித்ததற்கு பிறகும் இப்ராஹிம் நபியுடைய இந்த துஆவை கேட்பதை அல்லாஹ் நமக்கு இப்ராஹிம் நபியின் வாயிலாக கற்றுக் கொடுக்கிறார். அப்ப ஒரு அமலை இஹ்லாசாக அல்லாஹ்வுக்காக செய்திருந்தால் மட்டுமே இந்த ஒரு வார்த்தையை சொல்ல முடியும். இல்லையென்றால் அது ஒரு பொய்யான போலியான ஒரு பகட்டு வார்த்தையாகத்தான் அமையவே செய்த உண்மையான ஒரு வார்த்தையாக அமையுமா? கண்டிப்பாக அமையாது. அடுத்து பாருங்கள், அந்த துஆவை தொடர்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைன் லக. எப்படிப்பட்ட பாரத்தை பாருங்கள், இந்த நினைவா எங்களை என்னையும் எனது மகன் இஸ்மாயிலையும் முஸ்லிமைன் லக, உனக்கு முற்றிலும் பணிந்துவிட்ட இரண்டு முஸ்லிம்களாக ஆக்குவாயாக. அப்ப நீங்கள் அல்லாஹ்வின் இடத்திலே என்ன ஒரு தன்மையை அடைய விரும்புகிறீர்களோ அதை கூறி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அப்ப நீங்கள் இறைச்ச உடையவர்களாக ஆக வேண்டும் என்றால் யா அல்லாஹ் எனக்கு இறைச்சத்தை கூறி என்று துஆ கேட்க வேண்டும். நீங்கள் என்ன ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களோ அந்த நன்மையை நீங்கள் செய்வதற்கு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதை அல்லாஹ்விடத்தில் கூறி நீங்கள் துஆ செய்தால்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். புரியும் என்ன? நீ சொல்லுங்க. நமக்கு எது தேவையான கேட்டு இருக்கோம், பருப்பு கேட்கணும், கோழி கேட்கணும், மட்டன் கேட்கணும், சிக்கன் கேட்கணும், பிஏ கேட்கணும், எம்பிஏ கேட்கணும், பிஇ கேட்கணும், எம்பிபிஎஸ் கேட்கணும், அதை கேட்டு இருக்கோம். இப்பயே கேட்க ஆரம்பிச்சு, புள்ள பிறந்தவங்களே கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அல்ல என் புள்ளைய எப்படியாவது வந்து இன்ஜினியர் ஆகிடு, டாக்டர் ஆகிடு, பெரிய பட்டதாரி ஆகிடு அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் சொல்லல. என்ன சொல்றோம்? இந்த அல்லாவிற்கு பிடித்தமான அமல்கள், அல்லாவுக்கு பிடித்தமான அமல்களில் தீனுடைய விஷயங்களில் நீங்கள் எதை செய்ய விரும்புகிறீர்களோ அது அதை நீங்கள் உண்மையில் செய்ய விரும்பினால் செய்ய அதை நீங்கள் உண்மையில் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களாக உண்மையில் நீங்கள் இருந்தால் அப்போது என்ன செய்ய வேண்டும்? அந்த அமலை அல்லாஹ்விடத்தில் சொல்லி யாருந்தா அந்த அமலை நான் செய்வதற்கு நீ எனக்கு வாய்ப்பு கொடு. அப்பதான் அந்த அமலை செய்வதற்குரிய தொகுப்பில் நமக்கு கிடைக்கும், இல்லையென்றால் கிடைக்காது. அப்ப அல்லாஹ்வுடைய தீனுல இபாதத்துகள் எத்தனையோ வகை இருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல்கள் ஒன்றல்ல, நூற்று கணக்கிலே இருக்கின்றன. அப்ப எல்லா அமலையும் நம்ம செய்ய முடியுமா என்றால் எல்லா அமல்களும் கொஞ்சம் கொஞ்சம் செய்யலாம். ஆனால் நமக்கு என்று ஒரு சில அமல் தான் அதிகமாக செய்ய முடியும். அப்ப அப்படிப்பட்ட அந்த நேரத்திலே அந்த அமலை அல்லாஹ்விடத்திலே சொல்லி இந்த அமலை எனக்கு லேசாக்கி கொடு, இந்த அமலை எனக்கு லேசாக்கி கொடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கும் போது அந்த அமலை அல்லாஹ் நமக்கு லேசாக்கி தருகிறான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு விருப்பமான தோழர்களிலே ஒரு தோழராகிய முஆத் இப்னு ஜபலை அழைக்கிறார்கள். சொல்கிறார்கள், முஆத் நான் உன்னை அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன், நான் உன்னை அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன். யார் சொல்கிறார்கள்? முஹம்மது ரசூலுல்லாஹ். சிறு வயதில் அந்த 17-16 வயதுதான் அந்த நபி தோழரை பார்த்து சொல்கிறார்கள், முஆத் அல்லாஹ்வுக்காக நான் உன்னை நேசிக்கிறேன், உனக்கு நான் ஒரு துஆ சொல்லி தரப்போகிறேன், அதை நீ தொழுகிறேன். செய்வதற்கு உனக்கு நன்றி செலுத்துவதற்கு உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கு நீ எனக்கு உதவி செய்ய பல்லாவதுக்கு அந்த வாய்ப்பை யார் கொடுக்கணும்? அல்லாஹ் கொடுக்கணும். அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் ஆக வேண்டும் என்றால் அந்த வாய்ப்பை யார் கொடுக்க வேண்டும்? அல்லாஹ் கொடுக்க வேண்டும். நாம் ஒரு வணக்கதாரியாக ஆக வேண்டும் என்றால் அதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் தான் கொடுக்க வேண்டும். நாம் ஒரு தர்மதாரியாக ஆக வேண்டும் என்றால் அதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் தான் கொடுக்க வேண்டும். நாம் ஒரு அல்லாஹ்வுடைய பாதையை ஜிஹாது செய்யக்கூடிய ஒரு முஜாஹிதாக ஆக வேண்டும் என்றால் அதையும் அல்லாஹ் தான் கொடுக்க வேண்டும். எந்த ஒரு அமலாக இருக்கட்டும் அல்லாஹ்தான் அந்த அமலுக்குரிய தௌஃபீக்கை கொடுக்கக்கூடியவன். அந்த அமலை சொல்லி 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 அல்லாஹ்விடத்தில் கேட்டால் கண்டிப்பாக அல்லாஹ் கொடுத்து தீர்வான். அப்ப நம்ம என்ன சொல்றோம், நம்முடைய நிலைமை பொதுவா சொன்னேன் சுப்பம். இந்த குடி நாட்டில் இருந்து எனக்கு அந்த அமலை செய்யறதுக்கு பிரியம் தான், இப்படி எனக்கும் நானும் ஆலிமாவும் ஆசைதான், நானும் ஆவிவாகணும்னு ஆசைதான், நானும் குரான் ஓதணும்னு ஆசைதான், இப்படி நானும் நிறைய பள்ளிவாசலுக்கு கொடுக்கணும்னு ஆசைதான். என்னைக்காவது துவாசிக்கிறீங்க பஞ்சாபி, அதுக்காகவே அல்லாவிடத்தில் அழுது மன்றாடி கெஞ்சி எனக்கு குரானம் கொடு, யாருந்தா எனக்கு உங்களுடைய பாதையிலே செலவழிப்பதற்கு செல்வத்தை கொடு, அதுக்காக வேண்டி கெஞ்சிருக்கியா அழுதுங்க. நீ சொன்னது உண்மையாக இருக்குமேனால் அதற்காக கண்டிப்பாக அழுவாக இருப்பார். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அதான் சஹாபாக்கள் நமக்கு இடையில ஒரு வித்தியாசம், எப்ப பார்த்த அழுதுவார யாருந்தா எனக்கு சகாதத்தை கொடு, அதை உங்களுடைய நவீன ஊர்ல வச்சே கொடுத்து எப்படிதுவா. எப்பதான் விசேஷமான இடங்கள் இருக்குமோ விசேஷமான நேரம் இருக்குமோ அந்த விசேஷமான இடத்துல விசேஷமான நேரத்தில் அவங்க கேட்கறதுவா என்ன, யாருந்தா எனக்கு உண்மையான சகாதத்தை கொடு, அதை எங்க வச்சு கொடு, உன்னுடைய நவியுடைய ஊர்ல வச்சே கொடுத்து. சஹாபாக்கள் ரொம்பவே கன்ஃபியூஷன், அமீர் உண்மையை சகாதத்தை கேட்கிறாரு எப்படி சாத்தியம், ஏன்னா இஸ்லாமிய அந்த சிலாபத்துல அமீர் உண்மையில வந்து ஜிஹாத் அனுப்ப மாட்டாங்க, எப்ப அனுப்புவாங்கன்னு சொன்னா வேற வழியில கிடைக்கிற நத்தீர் ஆழம் வந்துச்சு அப்பதான் அவங்க போவாங்க, அது வரைக்கும் கமாண்டர்கள் தான் அனுப்புவாங்க. அந்த அடிப்படையில பார்த்தாலும் சகாதத்துக்கு வாய்ப்பு இல்லை. இது எப்படி சகாதத்தை கேட்கிறாங்க இல்ல, அதுவும் மதீனா ஒரு தாவூர் சிலாபத்தாக ஆகிவிட்டது, அதுல எப்படி இது சாத்தியம். குமர் அவர்கள் நம்பிக்கையாக இருந்தார்கள், அல்லாஹால அவர்களுடைய அந்த துவாவை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா, இப்படித்தான் பார்க்கிறோம் சகாபாக்கள் எதெல்லாம் அவங்க டார்கெட்டாக வைத்து துவா கேட்டார்களோ. இது ஆகிரத்துரிய அமல்கள், நீங்க உடனே துணியாக கேட்கிறாரீங்க, ஆகிரத்துரிய அமல்கள் எதையெல்லாம் டார்கெட்டாக வைத்து துவா கேட்டார்களோ அதையெல்லாம் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். நாமும் அல்லாவிடத்தில் நம்ம கேட்டதுவாக அறியலாம், நம்ம துன்யா விஷயத்திலேயே கேட்கறதுனால எல்லாம் கிடைச்சு. ஒருத்தர் கேட்டாரு பி படிக்கணும்னு அல்லாவோட பி படிக்க வச்சுட்டான், ஒருத்தர் கேட்டாரு டாக்டர் படிக்கணும்னு அல்லாவோட டாக்டர் ஆகிட்டான், ஒருத்தர் கேட்டாரு அண்ணன் கேட்டாரு அவர் அண்ணன் கேட்ட ஆகிட்டான், ஒருத்தர் கேட்டாரு அல்லாதான் பெரிய பிசினஸ் ஆகியாக அவர் அங்கே ஆகிட்டான் ஆகிடும் பண்ணா கண்டிப்பா இல்ல. அப்ப நம்ம துன்யாவுக்காக கேட்டோம் எல்லா துன்யாவும் நமக்கு கொடுத்தோம். சகாபாக்கள் ஆசிரத்தா காலம் வைத்து கேட்டார்கள், ஆசிரத்தா அல்லாவர்களுக்கு. அப்ப இந்த விஷயத்தை அடுத்த துவாரிலிருந்து நாம் படிக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவ்வளவு கஷ்டப்பட்டால் கடைசி காலத்தில் துவா எப்படியாவது நான் வாழ்நாள்லாம் வாழ்ந்ததிலிருந்து கடைசி வரைக்கும் தாவத்திலையும் ஊர் ஊரா அலைஞ்சதுலையுமே வாழ்க்கையை கழிச்சுட்டேன், கடைசி காலத்துலயாவது எனக்கு ஒரு மங்களாவை கொடுத்து எனக்கு ஒரு உச்சி குணத்தை கொடுத்து என மக்கள ரொம்ப நிம்மதியா தந்தவை கேட்டாங்களா. யாரெல்லாம் வாழும் காலமெல்லாம் உனக்கு பயந்து பயந்து, அதாவது இந்த இஸ்லாம்ங்கிற வார்த்தையில ஹுதூங்கிற வார்த்தை இருக்கும், ஹுஷூங்கிற வார்த்தை இருக்கும், இம்தியாதுங்கிற வார்த்தை இருக்கும், இத்தாத்துங்கிற வார்த்தை இருக்கும், இப்படி நாலு தன்மைகள் அடங்கிய ஒரு வார்த்தை தான் இஸ்லாமிய. அதாவது பயந்து ஆசையோடு பணிந்து கட்டுப்பட்டு அப்படியே அடங்கி வாழ்வோம், அப்படிப்பட்ட அந்த ஒரு வாக்கியத்தை கேட்கிறார்கள். முஸ்லீமை இலக்க அடுத்து பாருங்கள், தனது குழந்தைகளை மறந்துவிடவில்லை, நம்மள மறந்துவிடல இந்த விஷயத்துல, இந்த விஷயத்துல காசு பணத்தை அவங்க சேர்ந்து வைக்கிற விஷயத்துல இப்ராஹிம் நபி எனது குடும்பத்திலும் உனக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட ஒரு ஜமாஅத்தை ஒரு சமுதாயத்தை உருவாக்கித்தான். அடுத்து உன்னை எப்படி வளர்க்க வேண்டும் என்று இந்த வீட்டிலே எங்களுக்கு தெரியாது. இந்த வீட்டிலே உன்னை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற இந்த ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய வழிபாட்டு முறைகளையும் நீ எங்களுக்கு கற்றுத்தான். அடுத்த உச்சகட்ட பணிவு பார்த்து எங்களை மன்னித்து விடு. நம்ம என்ன வழங்கி வச்சிருக்கிறோம்? பாவம் எங்க செய்யறத நம்ம மன்னித்து இல்லாமாவதை செய்து கொண்டு மறதியிட ஒரு பாவம் இருக்கிறது. அல்லாவை மறந்திருப்பதை விட நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? அது செஞ்சாலும் பாவம் கொடுக்கு, வீடு செஞ்சாலும் பாவம் கொடுக்கு. அல்லாமை மறந்திருப்பது ஒரு பாவம். அதுக்கான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் ஹராமிலிருந்து வெளியே வந்தவன் என்ன வந்தாங்க மனதில் கணக்கு போயிட்டு வெளியே வந்த உடனே அதை விட்டு வெளியே வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போது துஆ இல்ல நினைவு கூற முடியாமல் போய்விட்டது. அதை நினைத்து அண்ணா சொல்கிறார்கள் ஒரு மாதத்தி குள்ளி அகியாதி அறிவிப்பு அல்லாவுடைய புதர் சுதாரிசன் அவர்கள் எல்லா நிலையிலும் அல்லாஹை சிக்கல் செய்பவர்களாக இருந்தார்கள். மேற்பட்ட துவா இருக்குங்க. சமய சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுன துவா எப்படி? மழையை பார்த்தா ஒரு துவா, மேகத்தை பார்த்தா ஒரு துவா, வீட்டுக்கு வெளியில போன துவா, உள்ள வந்த துவா என்று இப்படி கணக்கு வைத்து பார்த்தா எனக்கு 200க்கு மேற்பட்ட சந்தர்ப்பங்களிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலதரப்பட்ட துவாவை ஓதி இருக்கிறார்கள். இது போல வேறு துவாக்களையும் செய்திருக்கிறார்கள். அப்ப இப்போது நீ எங்களை மன்னித்து எது விஷயத்துல சொல்றாங்க? நீ எங்களுக்கு விவாதத்தை கற்றுக் கொடுத்தாய், எங்களுக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்தாய், ஆனால் இதெல்லாம் நாங்கள் சரியா செய்திருப்போமோ? இதெல்லாம் நாங்கள் உனது விருப்பத்திற்கு ஏற்ப நீ எப்படி விரும்புகிறாயோ அந்த விருப்பத்திற்கு ஏற்ப இந்த விவாதம் செய்யப்பட்டிருக்குமா? நாளைக்கு மறுபடியும் வந்தாரா பெரும்பாலான இடங்கள் அமல்கள் செய்துவிட்டு அந்த அமல்களில் குறை பலவீனம் ஏற்பட்டிருக்குமா என்று பயந்து தௌபா கேட்டார். நல்ல அமல்கள் செய்துவிட்டு, சாலிகான அமல்கள் செய்துவிட்டு அந்த அமல்கள் விஷயத்தில் அல்லாஹ் அவரை பயந்து வாக்கிட்டிருக்கிறார்கள். அதற்கே அல்லாஹ் அவர்களை தௌபா எடுத்திருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடித்தவுடன் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 மூன்று முறை இஸ்திக்பார் செய்யாமல் வேறு வார்த்தையை வேறு துஆவை அவர்கள் ஆரம்பிக்க மாட்டார்கள். இது எதை காட்டுகிறது? செய்வது என்ன? இபாதத்துகளிலேயே சிறந்த இபாதத்து தொழுகை. அதையும் யார் செய்தார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் மீது வஹீ குர்ஆன் இறக்கப்பட்டதோ அந்த நபி, அந்த நபி தொழுது விட்டு அவர்களுடைய பணிவில் பாருங்கள். அல்லாஹ் அவரிடத்தில் சொல்கிறார்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் நாமும் இன்றைக்கு சொல்கிறோம், ஆனால் அந்த உணர்வோடு சொல்லுவோம். வணக்க தான் வணங்கிய இந்த நிலையை நினைத்து, அதில் ஏற்பட்ட அந்த மரபை நினைத்து, அதில் நமக்கு ஏற்பட்ட அலட்சியமோ கவனக்குறைவோ சோதரித்தனமோ அதை நினைத்து அந்த வருத்தத்தோடு அல்ல ஒரு இடத்திலே மதிப்பு கேட்கிறோம். என்ன சொல்கிறார்கள்? அவர்கள் சொல்லக்கூடிய அந்த துணை துணையாக ஏற்றுக்கொள்ளப்பட தப்பி சொன்னதெல்லாம் மனசுல எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இருக்காங்க. மனசுல நினைக்கிறாங்க முடியும், மனசுல நினைக்கத்தான் முடியும். தொழிலை பொறுத்தவரை தஹ்ரீக்குல் லிசானி வஷ்ஷபத்தை, இந்த நாவு அசைய வேண்டும், உதடு அசைய வேண்டும், அப்பத்தான் அது தொழுகையில் ஓதியதாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். சும்மா வாய்மூடி இருந்துகிட்டு மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்தா அந்த சிக்கிரத்தை தொழுகையை ஏற்றுக் கொள்ளப்படும். நீங்க தொழுகைக்கு வெளியில வேண்டுமானால் அது நீங்கள் செய்யலாம், ஆனால் தொழுகைக்குள்ள அந்த நிலை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் போது அதை உணர்ந்து புரிந்து செய்ய வேண்டும். அப்ப இப்ராஹிம் அலைஹி ஸலாம் காபாவை கட்டினார்கள், அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் அதை ஏற்றுக்கொள்ளும்படி துஆ கேட்டார்கள். பிறகு வாழ்ந்தாரெல்லாம் ஒரு முஸ்லீமாக இருந்து வாழ வேண்டும் என்று தனக்கும் தனது மகனுக்கும் துஆ கேட்டதோடு தனது குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் துஆ கேட்டார்கள். உன்னை எப்படி வணங்க வேண்டும் என்ற அந்த வழிபாட்டு ஹஜ்ஜுடைய முறைகளையும் யாரெல்லாம் நீ காட்டிக்கொண்டு என்று துஆ கேட்டார்கள். பிறகு எங்களுடைய விவாதத்திலே குறைகள் ஏற்பட்டால் அதை நீயே மன்னித்துக் கொடு என்று துஆ கேட்டுவிட்டு அங்கே என்ன சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய சிபத்துகளில், அப்ப அந்தந்த துவாவுக்கு அந்தந்த இடத்துக்கு ஏற்ப அல்லாஹ்வுடைய அழகிய அந்த திருப்பெயர்களில் இருந்து பொருத்தமான ஒன்றை தேர்ந்தெடுத்து சொல்கிறார்கள். நிச்சயமாக நீதான் பிழை பொறுப்பை அங்கீகரிக்கக்கூடியவன். உன்னிடத்துல யார் பிழை பொறுப்பை தேடி பாவ மன்னிப்பை தேடி வருகிறார்களோ அவர்கள் கேட்கக்கூடிய அந்த பாவ மன்னிப்பின் பிரார்த்தனையை நீ கண்டிப்பாக அங்கீகரிக்கக்கூடியவன். அப்ப இந்த வார்த்தைய அதுவும் ஒரு நபி சொன்னால் அல்லாஹ் மறுப்பானா? அப்ப இந்த வார்த்தையை எந்த ஒரு அடியார் அல்லாஹ் அவரிடத்தில் சொல்லி தௌபா கேட்டாலும் கண்டிப்பாக அல்லாஹ் அவனது பாவத்தை மன்னிப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அன்-நஸ்ர் இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ் தர் நபிக்கு என்ன சொல்கிறார், யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா ஃபஸ்தப்ஹ பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. நபியே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்கள், அவன் மிகப்பெரிய ஒரு தவ்வாவாக பாவங்கள் பாவ மன்னிப்பை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறார். அப்ப நம்ம அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்கும் பொழுது அத்தவ்வாவ் என்ற அல்லாஹ்வுடைய அழகிய பெயரை சொல்லி கேட்கும் போது அல்லாஹ்வுத்தால நமது பாவங்களை மன்னிக்கிறார். அதுக்கு பிறகு அர்ரஹீம், நீ ரொம்ப அன்புடையவன் அல்லாஹ், மிக மிக அன்புடையவன். அப்ப அல்லாஹுடைய அந்த ரஹ்மத் என்ற சிபத்தை அல்லாஹுடைய அந்த ரஹ்மத் என்ற சிபத்தை சொல்லி அல்லாஹை கொள்கிறார்கள். அப்ப இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ரெண்டு துஆக்களை நாம் இங்கே பார்க்கலாம். அவர்கள் செய்ததற்கு பிறகு காபத்துல்லா கட்டியதற்கு பிறகு அவர் கேட்கக்கூடிய துஆ, பிறகு அல்லாஹை புகழக்கூடிய அந்த விதம், பிறகு வாழ்நாளெல்லாம் எப்படி வாழ்க்கை எனக்கு வேண்டும், வாழ்நாளிலே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று அல்லாஹிடத்தில் கேட்கிறார்கள். எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான எப்படி ஒரு மகளாகவும் காரல பெரிய காசுபடுத்த, இதெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு நிம்மதி கிடைத்துவிடும் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள முடியாது. சில நேரத்தில் அந்த செல்வமே பிரச்சனைக்கு காரணமாக, செல்வமே சிக்கனமாக ஆகிவிடும், வசதியே சிக்கனமாக ஆகிவிடும். அதனால அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டாலும் யாருந்தா குழப்பம் இல்லாத வாழ்க்கையை கேட்கணும். எப்படி எங்களுக்கு வறுமை இருந்தாலும் அந்த வறுமை உன்னை மறக்க செய்து விட வேண்டாம், எங்களுக்கு நீ செல்வத்தை கொடுத்தாலும் அந்த செல்வம் நாங்கள் உன்னை மீறும், உனது கட்டளையை மீறும்படி செய்து விட வேண்டாம். அல்லாஹ் உங்களுக்கு எதை கேட்கலாம், சுசுலாவிடம் எப்படி கேட்டார், யாருன்னா பிறரிடம் தேவையாகாமல் என்னை பாதுகாக்க. எப்படி பிறரிடம் எனது தேவையை உனது அருளால் நீயே நிறைவேற்றி கொடுத்து விடு. நம்ம அப்படிலாம் கேட்டது கிடையாது, யாருன்னா துணி முடியாது, என்ன தெரியுது எக்கச்சக்கம் உனக்கு பிரச்சனையா மாறிவிடும் என்று என்ன கேட்கலாம், நிறுத்தை நிசாக்கி கொடு, உனது விவாதத்திற்கு இடையூறு இல்லாத நிறுத்தை கொடு, நான் பிறகு கொடுக்கும் அளவுக்கு செல்வத்தை கொடுக்கணும். கேட்டுச்சே ஆனா எப்படி கேட்கறது, ஏன் அது சொல்லி வாங்க படிச்சாதான் அப்படி கேட்க முடியும், அதை படிக்காததுனால இந்த துன்யாதாரியையும் பார்க்கறதுனால பெரும்பாலும் பலருடைய துவாக்கள் இப்படியே மாறி இருப்பதை பார்க்கிறோம். அப்ப நபிமார்கள் கேட்டவங்க எதுக்கு இந்த துவா என்ன சொல்லித்தரா, துவாங்க எதுக்கு இந்த துவாவை எல்லாம் சொல்லி தருகிறான், சும்மா வரலாறு வாங்கிக்காக வீட்டுக்கு போங்க சொல்லியா, இல்லையே அது போன்ற துவாவை நாம் கேட்க வேண்டும் என்பதற்காக அடுத்து கேட்கிறார்கள். இபாதத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக்கொள்ளும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த துஆக்களை பார்க்கிறோம், இபாதத்துக்கு எவ்வளவு துஆ கேட்டுக்கிறார்கள். மதித்துவிடு, இந்த கருத்து துவாபு ரஹீம், நீ தான் மகா பண்டிப்பாளர், தௌபாக்களை அங்கீகரிக்க முடியும். நூறு குறைய பண்ணிட்டு போய் தௌபா கேட்டான் ஒருத்தர், அல்லாஹ் மச்சான் இப்படி நூறு குறைய பண்ணிட்டு தௌபா கேட்டான், அல்லாஹ் மச்சான் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, ரொம்ப பாசமுள்ளவன். அதனால எந்த நேரத்துல எந்த இடத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலையும் சரி, தனது அடியா ஜஸ்ட் ஒருத்தர் தன் பொக்கு அவன் திரும்பிட்டா போதும், அல்லாஹ் உடனே அவன் அழைத்துக் கொள்ள தயாராகிறான். இவ்வளவு காலமா இருந்து அப்படி இருந்து அவ்வளவு காலமா இப்படி இருந்து அந்த நேரத்தில் அவரைக்கும் அது தேவை இருக்கா இல்லையா, அந்த தேவை நீங்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அடியார் எவ்வளவு செய்து விட்டு அல்லாவின் பக்கம் திரும்பி விட்டாலும் அல்லாஹ் மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறான். அந்த சரதராவுக்கு வந்து சரதரா தொண்டைக்குள்ள போய் அந்த சதராஜ்கள் உயிர் போய் நிச்சயம் பாருங்க ஒரு ஸ்டாப், அப்ப தேவை அடிக்கும். அப்ப லேசா குழு கொடுக்கிறதுக்கு அனுமதி இருக்கும். எனக்கும் உங்களுக்கும் முழுமையான அஸ்தகுஃபிருல்லாஹில் அஸீம் அலி வணக்கம்.